அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, இது மவுத் என்ற ஒன்றை கொண்டு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முடிவடைகிறது. மவுத் வரைக்கும், இந்த ரூஹ் உடம்பிலிருந்து பிரியும் வரைக்கும் அல்லாஹு தஆலா உலகத்தில் தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இது சோதனைகளுடன் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகும். சோதனை என்றொன்று இல்லாவிட்டால் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கை என்றால் அது சோதனையுடனேதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாங்கள் மௌத் ஹயாத் இவை படித்திருக்கிறது இப்திலாவுக்காக வேண்டி, சோதனைக்காக வேண்டி. இன்னும் ஒரு ஆயத்தில் நீங்கள் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய உடல் ரீதியாக சோதிக்கப்பட்டே ஆகுவீர்கள், அது நிச்சயம் நீங்கள் சோதிக்கப்பட்டே ஆகுவீர்கள் என்று குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டியிருக்கிறார். மேலும் நாங்கள் சத்தியமாக நிச்சயமாக சோதிச்சே ஆகுவோம் என்ற வார்த்தையையும் குர்ஆனில் வரணபுல் வண்ணகும் லதுபுல உன்ன என்ற வார்த்தைகளை கொண்டு அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு நிச்சயப்படுத்தி அல்லாஹ் சொல்லி வச்சிருக்கிறார். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் கேட்கும் பொழுது மனிதர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த சோதனைகளை விசேஷமாக குறிப்பாக மூமீன்கள், அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், அவர்கள் நினைக்கலாம் சோதனைகள் எங்களுக்கு வரக்கூடாது, இது ஒரு சிரமம், ஒரு கஷ்டம், இது வரக்கூடாது என்று நினைத்து மனிதர்கள் இவ்வாறு சொல்லலாம். இதனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், நாங்கள்லாம் ஆமன்னா ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதினால் அவர்கள் சோதிக்கப்படாமல் அப்படியே விடப்படுவார்கள், அவர்களை நாங்கள் விட்டு வைத்திருவோம், கலிமா சொல்லிட்டாங்க தானே, இதுக்கு மேல வேறனதுக்கு ஒரு சோதனை, இவர்களுக்கு சோதிக்க கூடாது கலிமாவின் காரணமாக என்று மக்கள் இவ்வாறு யோசிக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான், இவ்வாறு நினைக்கிறார்களா மக்கள்? இது ஒரு தப்பான நினைப்பு, இது பிழையான ஒரு எண்ணம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, வாழ்க்கை என்பது அல்லாஹு தஆலா மௌத் வரைக்கும் இந்த சோதனை என்ற ஒன்றை வைத்தே இருக்கிறார். இதை விட்டும் ஒரு மனிதன் நீங்கியவனாக வாழ முடியாது என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கும், அவனுடைய உடல் ரீதியாக அவனுடைய பொருள் ரீதியாக அவனுடைய குடும்ப ரீதியாக சோதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் என்று ஹதீஸும் சொல்லியிருக்கிறது. மனிதர்கள் ஈமான் கொண்டவர்கள் என்ற வகையில் நபிமார்களும் விதிவிலக்கல்ல, அல்லாஹு தஆலா அவர்களையும் விதிவிலக்காகவில்லை. சொன்னாங்க சாதி நபி வக்காஸ் ரலியல்லாஹு கேட்டான், அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுவிடத்திலே கடுமையாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று கேட்டார்கள். சொன்னாங்க, அல்லம்பியா நபிமார்கள் என்றார். நபிமார்களும் சோதிக்கப்படாமல் அவர்கள் விடப்படவில்லை, கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் என்ற கருத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, நானோ நீங்களோ இந்த உலகத்தில் வாழக்கூடிய எவரும் இந்த உடல் ரீதியான, பொருள் ரீதியான, குடும்ப ரீதியாக, சமூக ரீதியாக சோதனையை விட்டும் நீங்கி வாழ முடியாது. இது எழுதி வைக்கப்பட்ட ஒன்று, வந்தே தீரும். இப்பொழுது நமக்குள்ளே கடமை என்ன? எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரக்கூடிய வாழ்க்கை என்னவென்றால், சோதனை வருவதென்பது நிச்சயம். இந்த சோதனையை ஒரு மூமினான மனிதன் எப்படி முகம் கொடுக்க வேண்டும், அந்த சோதனை எப்பொழுது இவனுக்கு வெற்றிக்குரியதாக, ஹிதாயத்துக்குரியதாக, பாவ மன்னிப்புக்குரியதாக, நலவுக்குரியதாக எப்பொழுது மாறும் இவன் முகம் கொடுப்பதற்கு தயாரானவனாக தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் செய்ய முடியும். வெள்ளம் வரப்போகிறது, அந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியாது, அணை கட்டவும் முடியாது, அல்லது எதுவும் செய்ய முடியாது. வந்து போன வெள்ளங்களை போல வெள்ளம் வரப்போகுதுன்னு அறிவிச்சிட்டாங்க, என்ன செய்வோம்? அந்த வரக்கூடிய வெள்ளத்துக்கு எப்படி முகம் கொடுக்கிறது? முதலாவது நீயே தெரியணும். அதுக்கு அப்பால் என்னுடைய சாமான்களை கீழ் மாடியிலிருந்து மேல் ஏற்றிடணும். இது மாதிரி என்னென்ன வேலை வெட்டிகளை நாங்கள் செய்யலுமோ அந்த வெள்ளத்துக்கு முகம் கொடுக்கிறதுக்கு அதுக்குரிய ஏற்பாடுகளைத்தான் மனிதன் செய்வார். பக்கத்து கடையிலே நெருப்பெறிந்து பத்துகிறது, ஒவ்வொரு கடையாக எரிந்து வருகிறது. எப்படியும் இவருடைய கடையையும் தாக்கும் என்றிருக்கக்கூடிய மனிதன் கை கட்டி பார்த்து கொண்டிருப்பதில்லை. யோசிப்பா, இந்த நெருப்புக்கு எப்படி முகம் கொடுக்கிறது, அதை எப்படி சமாளிக்கிறது? இதுதான் மனிதனுடைய சிந்தனை. இதனையே நபியவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். சோதனை என்பது நிச்சயம். உயிர் பிரியும் வரைக்கும் மனிதன் இந்த மூணு விடயங்களிலும் சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார். மனிதன் முயற்சிக்க வேண்டியது இதை வெற்றிகரமாக ஆக்கிக் கொள்வது எப்படி, எப்படி நான் வெற்றி பெற முடியும், இது வரும் எப்படியும், எப்படி முகம் கொடுக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த சோதனை பிறகு மனிதர்களை நான்கு விதமானவர்களாக வைத்திருக்கிறார். நான்கு விதமான மனிதர்களாக மனிதர்கள் பிரிகிறார்கள். உண்மையிலேயே சோதனை என்பதை அல்லாஹு தஆலா அது ஒரு சிறிய ஒரு தலைவலியாக இருந்தாலும், காய்ச்சலாக இருந்தாலும், அல்லது பொருள்களை கொடுப்பதாக இருந்தாலும், எடுப்பதாக இருந்தாலும், நோயை கொடுப்பதாக இருந்தாலும், பொருள் ரீதியாக ஏதாவது கஷ்டத்தை கொடுப்பதாக இருந்தாலும், மூன்று காரணங்களுக்கு கொடுக்கின்றார். ஒன்று தக்ஃபீருல் துனூப், ஒரு மனிதனுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு தகுதியானவனாக அவனை ஆக்குவதற்காக அல்லாஹ் கொடுக்கின்றார். ஹதீஸ்ல வருகிறது, அடியானுக்கு அல்லாஹு தஆலா நலமை நாடினார். இதா அராத் அல்லாஹு பிஅப்தி அல் கைர், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நலமை நாடினார். அஜ்ஜல லஹுல் உகூபா, அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த தண்டனையை சோதனையை உலகத்திலேயே கொடுத்து விடுகிறார். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தீமையை நாடினார், அவனுடைய நாசத்தை நாடினார், அந்த சோதனையை அல்லாஹ் தடுத்து வைக்கின்றான். கியாமத்திரி நாளையிலே அவனுடைய எல்லா பாவங்களுக்கும் தண்டனையை அதிகரித்து அல்லாஹு தஆலா கொடுக்கின்றார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒவ்வொரு மூமினான மனிதனும் ஆணும் பெண்ணும் ஒன்றன் பின்னொன்றாக சோதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த சோதனையின் மூலமாக அவன் நடந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல விதத்தினால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவன் பரிசுத்தமான ஒரு மனிதனாக அவன் மாறிவிடுகின்றான். பூமியிலே நடக்கக்கூடியவர்களில் ஒரு பரிசுத்தமான பாவமற்ற ஒரு மனிதனாக அவன் நடமாடும் அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவனை ஆக்கிவிடுகின்றான் என்றும் ஹதீஸே வந்திருக்கிறது. சோதனை என்பது அது சிறிய ஒரு சோதனையாக இருந்தாலும் சரி, உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தலைவலி ஏற்பட்டிருந்தது. தலையவரையே ஏற்பட்டிருந்தது, தலையை பிடிச்சு கொண்டிருந்தாங்க. ஒருத்தர் வந்து கேட்டாரு, என்ன உங்களுக்கு இப்படி சுகம் இல்லையா, நோய் ஏற்பட்டிருக்கிறதா? சலமாவது எல்லாம் சொன்னாங்க, ஓ தலைவலி வந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி தந்திருக்கிறார். இது ஒரு காரணம். எங்களை அறியாமலேயே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த சோதனைகளை அல்லாஹு தஆலா காரணமாக்கியிருக்கிறார். இரண்டாவது ரஃபுத் தரஜாத், மறுமையில் அல்லாஹ் இந்த மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு, எழுதி வைக்கப்பட்ட அந்த அந்தஸ்தை கொடுப்பதற்காக அல்லாஹ் சோதனையை கொடுக்கின்றார். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லம், இன்னல் அப்து இதா சவக்கத் லஹு மின் அல்லாஹி மன்சிலா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை ஆகிரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவனுடைய செயல்கள் அதை அடைவதற்கு போதாது. அப்படியான சந்தர்ப்பத்தில் அவனுடைய பொருள் ரீதியாக, உடல் ரீதியாக அல்லாஹ் சோதனையை போடுகின்றான். அவனுடைய பிள்ளையில், சொத்து செல்வத்தில், உடலில் அல்லாஹ் சோதனையை போடுகின்றான். அவன் அதில் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல விதத்துக்கு தௌஃபீக் செய்கின்றான். இதன் மூலம் அல்லாஹ் அவனுக்கு மறுமையில் அந்த எழுதி வைத்த பாக்கியத்தை, அந்தஸ்தை கொடுக்கின்றான் என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை நேசித்தால் அவர்களை சோதிப்பான். அல்லாஹ்வுடைய அன்பின் அடையாளம், நேசத்தின் அடையாளம் தான் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய இந்த மூணு வகையிலான சோதனைகளும் என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வை நிலவியார்களே, இது இரண்டாவது. மூன்றாவது, அல்லாஹ் தண்டனைக்காக வேண்டி கொடுக்கின்றான். அவனுக்கு அதாவது செய்ய வேண்டும், உலகத்திலேயே அவனுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்ற தண்டனையின் நோக்கத்தில் அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கின்றான். இவ்வாறு மூணு தலையங்கத்தில், மூணு நோக்கத்தில் அல்லாஹ் மனிதர்களை உலகில் சோதித்துக் கொண்டே இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை பார்க்கும் பொழுது வரக்கூடிய சிறிய பெரிய அனைத்து சோதனையும் இவருக்கு பாவ மன்னிப்புக்கு அல்லது நன்மை, இவருடைய அந்தஸ்தை, உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு அல்லது ஒரு தண்டனைக்கு எப்படி மாறுகிறது? ஒரு மனிதன் அவன் நடந்து கொள்ளக்கூடிய விதத்திலேதான் அது அமைந்திருக்கிறது. முதலாவது, இந்த சோதிக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் நான்கு விதமான மனிதர்களாக அவர்கள் அமைகிறார்கள். ஒன்று தசப்புத். தசப்புத் என்கிறது அல்லாஹ்வுடைய சோதனைகளை உள்ளத்தால கோபிப்பது. அந்த சோதிக்கப்படுற நேரத்திலே ஒரு கோபம், அல்லாஹ்வுடனான ஒரு கோபம், அல்லாஹ்வுடைய அந்த முடிவை உள்ளத்தால வெறுப்பது, கோபப்படுவது, அல்லாஹ் மீது கோபப்படுவது. அந்த கோபத்தை மக்களிடத்திலே அவன் வெறுப்புடன் சொல்லித் திரிவது, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை, அல்லாஹ்வுடைய சோதனையை கோபிப்பது, அல்லாஹ்வை பற்றி மக்களிடத்திலே முறைப்பாடு செய்து திரிவது. இதை பற்றி அல்லாஹ் தன சொல்லும் பொழுது, அடியான் மார்க்கத்தில் ஒரு ஓரம் புறமாக இபாதத் செய்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய வாசிக்கு தக்கவாய் அமைந்தால், அது நலவாக இருக்கக்கூடிய நேரத்தில், சுகமாக இருக்கக்கூடிய நேரத்தில், ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அவன் இபாதத்தை அமைத்துக் கொள்கிறார். அவனுக்கு நலவுகள் ஏற்படும் பொழுது சந்தோஷப்படுகின்றார். ஆனால் ஏதாவது சோதனை ஏற்பட்டால் அவன் முகம் குப்புற மாறிவிடுகின்றான், அவன் தலைகீழாக பிறண்டு விடுகின்றான், அல்லாவை ஏசுகிறான், அல்லாவை வெறுக்கிறான், சோதனையை வெறுக்கின்றான், அல்லாவி மீது கோவப்படுகின்றான். இதனை பற்றி கோபத்துடன் மக்களிடத்திலே முறைப்பாடு செய்து கொண்டு திரிகின்றான். பாருங்களே, ஒன்றுக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்குது, இப்படி தாங்கிடுமா மனுஷனுக்கு, தாரண்டா இப்படியும் தாரதா, வாரண்டா இப்படியும் வாரதா என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்தை உள்ளத்தால் அவன் உண்டாக்கிக் கொள்கின்றான். இது ஹராமாக இருக்கிறது. இந்த கோபம் படக்கூடிய நிலை மூன்று விதத்தில் ஏற்படும். ஒன்று உள்ளத்தால் அல்லாஹ்வை கோபிப்பது. இரண்டாவது நாவினால். நாவினால் கோபிப்பது எப்படி? நாவினால் தன்னுடைய கோபத்தை வெளியிடுவது, இவ்வாறு முறப்பாடு செய்வது, இதை குறையாக பேசுவது. இப்படியே தான் பாருங்க, அழிஞ்சு போனாலும் நல்லம், தொலைஞ்சு போனாலும் நல்லம், மௌத்தாவினாலும் நல்லம் என்று அவன் வாயினால் நாசத்தை பேசுவது. மூன்றாவது தன்னுடைய உடலில் அடித்துக் கொள்வது, நெஞ்சில் அடித்துக் கொள்வது, தலையில முடிகளை பிச்சு கொள்வது, உடுப்புகளை பிக்கிறது, இவ்வாறு தாங்க இயலாம தன்னுடைய அந்த கஷ்டத்தை, சோதனையை தாங்க இயலாம தன்னுடைய உடல் உறுப்புகள்ல, மேல நெஞ்சில தலையில அவன் கைகளால் அடிச்சு கொள்வது, நிலத்தில் அடிக்கிறது, இவ்வாறான வேலைகள் செய்வது, இது கோபப்படுவதனுடைய மூன்று அடையாளங்கள். இந்த மூன்று விதத்திலும் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டுவது ஹராமாக இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த இடத்திலே இந்த மூனையும் பேணாமல் அவன் பொறுமையை இழப்பது என்பது அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஒரு புலவர் சொல்கிறார், உனக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் பொறுமையை கையாளு, கண்ணியவான் போன்று பொறுமையோடு இரு, அல்லாஹ் உனையோடு இரக்கம் உள்ளவன். உனக்கு ஏற்பட்ட சோதனைய ஒரு குறையாக பாருங்களே, இப்படி ஆயிடுச்சு, இப்படி வந்துருச்சு, இந்த மாதிரி எல்லாம் வருகிறது, ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வருகிறது என்றே நீ ஒரு மஹ்லூக் இடத்துல, மனிதனிடத்துல முறப்பாடு செய்வாயே ஆனால் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? உன்னைய மன்னிக்க, உனக்கு ஒரு அந்தஸ்து தருவதற்கு அன்பினால அந்த இரக்கமுள்ள ரஹ்மான் உனக்கு தந்த சோதனையை இறக்கப்படாத மனிதர்களிடத்திலே போயிட்டு முறப்பாடு செய்கின்றாய். இறக்கப்படாத மனிதர்கள் அவர்களிடத்திலே போய் முறப்பாடு செய்கின்றாய் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹதீஸ் வருகிறது, யாருக்கு ஏற்பட்ட சோதனையை அல்லாஹுவிடம் முறப்பாடு செய்யாமல், தந்தவன் அவன், கொடுத்தவன் அவன், உயர்வுக்கு தந்தவன், பாவ மன்னிப்புக்கு கொடுத்தவன், இதை பற்றி அவரிடத்திலே முறைப்பாடு செய்யாமல் மக்களிடத்திலே போய் முறைப்பாடு செய்தால் ஹதீஸ் வருகிறது, அவருடைய பஞ்சத்துக்கு மேல பஞ்சம் கூடும், பஞ்சம் அடைக்கப்பட மாட்டாது, வறுமை அல்லாஹ் அடைக்கவே மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஹாத்திம் அல் அசம் என்கிற ஒருவர் இருந்தார், மிகப்பெரிய ஒரு ஆலிம், ஹதீஸ் ஒரு இமாம், நல்ல மனிதர். அந்த காலத்தில் ஒரு இருந்தார், முஆஸ் என்கிற ஒரு மனிதர். அவருக்கு பெரிய ஒரு சோதனை ஏற்பட்டது. நல்ல இந்த மனிதர் வருத்தத்தில் விழுந்துட்டார். அவர் அந்த கஷ்டம் தாங்க இல்லாம கூலிக்கு மாரடிக்கிறவங்களை ஒன்று சேர்த்து தன்னுடைய கவலைகளை வெளியிடும்படியாக ஒப்பாரி வச்சு சத்தமிட்டு தனக்கு ஏற்பட்ட இந்த அவல நிலையை மக்களுக்கு அறிவிப்பு செய்யும்படியாக சொல்லும்படியாக ஒரு சிலரை ஒன்று சேர்த்தார். இது கேள்விப்பட்டுச்சு ஹாசிமுல் அசம் என்கிற நல்ல மனிதருக்கு. அவர் தன்னுடைய மாணவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்துக் கொண்டு ஆறுதல் சொல்றதுக்காக வேண்டி இந்த மனிதர்கிட்ட போனார். ஒரு மாணவர் கிட்ட சொன்னார், நீ நான் அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு இந்த ஆயத்துக்கு தஃசீர் கேட்கணும், இன்னல் இன்சான் ரப்பிஹி லகனூத் என்கிற ஆயத்துக்கு தஃசீர் என்ன ஹஜ்ரத்து அப்படின்னு நீ கேட்கணும் என்று ஏற்பாடு பண்ணிக்கொண்டே போனார். அந்த பெரிய மனிதர் ஒரு பெரிய ஒரு வசதியான மனிதர், சோதிக்கப்பட்டிருக்கிறார். அவர்கிட்ட போய் உட்கார்ந்து இருந்ததோட ஒரு மாணவர் இந்த ஆயத்துக்கு தஃசீர் கேட்டார். பேசிக்கொண்டிருக்க நேரத்தில் உஸ்தாத் சொன்னாங்க, இவரை பார்த்து, ஏய் இந்த நேரத்தில் தஃசீர் கேட்கிற நேரமாயுது, இப்படியா நேரத்தை தஃசீர் படிக்கிறது அப்படின்னார். ஆனா அந்த மாணவர் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை திருப்பி திருப்பி கேட்டார். கேட்டதோட உஸ்தாத் அவங்க சொன்னாங்க, இன்னல் இன்சான் அல கஃபூர், இன்னல் இன்சான் அல ரப்பிஹி லகனூத், இன்சான் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கட்டவனாக இருக்கின்றான். நன்றி கட்டவனா என்ன சொன்னாங்க, அஜ்ஜாதுல்லின் மசாஹி நஸ்ஸாஉன்லின் நியாம் மிஸ்ல முஆதாதா சொன்னாங்க. அஜ்ஜாதுல்லின் மசாஹி, கஷ்டங்கள் வந்தா அந்த ஒவ்வொரு கஷ்டத்தை அவன் எண்ணி 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 சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்படி ஒன்று வந்துச்சு, அதுக்கு முந்தி இப்படி உண்டு, இப்ப இந்த மாதிரி வந்திருக்குது, கொஞ்ச நாளைக்கு முந்தி இப்படி உண்டு என்று ஏற்பட்ட சோதனைகளை அடுக்கடுக்காக எண்ணி எண்ணி சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை அப்படியே மறந்துட்டான். இவன் தான் நன்றி கெட்டவன். இந்த முஆஸை போல இவருக்கு அல்லாஹ் 50 வருஷ காலமாக நல்ல வாழ்க்கையை கொடுத்திருந்தான். நல்ல வியாபாரம், நல்ல வருமானம், நல்ல வசதி. அவர் 50 வருஷங்கள் நல்ல வாழ்ந்தார். அல்லாஹ் அப்படி கொடுத்திருந்தான். ஒரு நாளாவது மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அல்லாஹ் தனக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை முன்னால வச்சு ஒரு நன்றி உணர்வோட அல்லாஹ் எனக்கு இப்படி செஞ்சிருக்கிறான் என்று ஒரு சுக்குருக்காக வேண்டி எந்த மக்களையும் ஒன்று சேர்க்கல 50 வருஷமாக. இப்ப இவருக்கு வியாபாரத்துல, தொழில குடும்பத்துல இப்படி கஷ்டம் வந்து விழுந்துருச்சா, இப்ப அல்லாஹ் கொடுத்த சோதனையை சொல்லி காட்ட, அதுக்கு கூலிக்கு ஆள் எடுத்து மாரடிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் ஒன்று சேர்த்து இப்படி பேசுறாரே, இந்த மாஸ்தான் அல்லாஹுக்கு ரப்புக்கு நன்றி கெட்ட மனிதன் என்று அந்த உஸ்தாத் சொல்லி காட்டினார். எவ்வளவு காலம் நல்லா இருந்தான், நல்லா இருக்கிற காலத்தை நல்லா வச்சதை பத்தி பேச தயாரில்லை, அதுக்கு நன்றி சேர்த்த தயாரில்லை, நன்றிக்குரிய காரண வேலைகளை செய்யவும் தயாரில்லை. அல்லாஹ் இப்படி ஒரு சோதனையை, ரெண்டாவது வகையான சோதனையை போடும் பொழுது அத மனிதன் தாங்க இல்லாம இவ்வாறு ஒப்பாரி வச்சு அவன் மரணிச்சு அதை இவைகளை குறையாக சொல்லி கோவப்பட்டு அவன் பேசுறதுக்கு ஆரம்பிக்கின்றான். இவன் தான் ரப்புக்கு நன்றி கெட்ட மனிதன். இன்னல் இன்சான் ரப்பி இலக்கனூர் என்ற வசனத்தை சொல்லி காட்டினார்கள். உடனே இந்த முஆஸ் என்கிறவர் வந்து எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிட்டு, உண்மையிலேயே நான் தௌபா செய்கிறேன், நான் அல்லாஹ்விட பாவமன்னிப்பு தேடுறேன் என்று அவர் உடனடியாக தௌபா செய்தார். என் அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சோதனையின் பொழுது இவ்வாறு நடந்து கொண்டால் சகல நலவுகளையும் இழப்பான், ஒரு நன்மையும் அவனுக்கு கிடைக்க மாட்டாது. பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது, அந்தஸ்து உயர்த்தப்பட மாட்டாது. இரண்டாவது நிலைமை சபர், பொறுமை. பொறுமை என்பது என்ன? மேல் சொன்ன அந்த மூணு விடயங்களையும் செய்யாம கஷ்டம்தான், அவன் மனசால ஒரு கஷ்டம் அதை சுமக்கிறான், சிரமமாக நினைக்கிறான், இப்படி வந்துருச்சு, இப்படி ஒரு சோதனை ஆயிடுச்சு, இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு என்ற மனசுக்கு வருது. ஆனா அவன் என்ன செய்கிறான், வாயை அடக்கிக் கொள்கிறான், உள்ளத்தை அல்லாவோட கோவிக்கிறத அவன் அடக்கிக் கொள்கிறான். இதே போன்று அவன் தன்னுடைய உடல்ல அடிச்சு கொள்றதில் இருந்தும் அவன் தவிர்த்துக் கொள்கிறான். பொறுமையாக இருப்போம், அல்லாஹ் இதுக்குரிய கூலியை தருவான், கஷ்டம்தான், பொறுமையாக இருப்போம் என்று அவன் பொறுமையோடு இருப்பது. அல்லாஹு தஆலா இந்த பொறுமையை தான், கஷ்டமாக இருக்கும் கஷ்டத்தை பொறுத்துக் கொள்வது, இந்த மூணு விடயங்களையும் பேணிக் கொள்வது, இதுக்கு தான் பொறுமை என்று சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளை அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு கபருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அவர் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார். நபியாக அந்த இடத்தால போனாங்க, சொன்னாங்க, ஏ பெண்ணே பொறுமையாக இரு என்றாங்க, பொறுமையாக இரு, இந்த மாதிரி சத்தம் போட்டாலாது. அந்த பெண் சொன்னா, எனக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்படலையே, அந்த மாதிரி பேசினான். நபியா ஒண்ணும் சொல்லல, போயிட்டாங்க. கொஞ்சம் சொன்னீங்க, அந்த பெண்மணி ஓடி வந்து இது நபியாங்க என்று தெரிஞ்சதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டான். நபியாக சொன்னாங்க, பெண்ணே இன்னம சப்ரு இந்த சத்மத்தில் உலா, பொறுமை என்பது இந்த முதல் தாக்கம் ஏற்படுகிறது, அந்த கஷ்டம் ஏற்படக்கூடிய முதல் நிலைமை, அந்த நேரத்தில் வாய அடக்கி உள்ளத்தை அடக்கி உடல் உறுப்புகளையும் அவன் கட்டுப்பாடோடு அடக்கி வைப்பதற்கு பேர் தான் பொறுமை. சுணங்கும் பொழுது மனுஷனுக்கு பொறுமை வரத்தான் செய்யும். அந்த பொறுமைக்கல்ல கூலி, அந்த முதல் கட்ட பொறுமை இருக்கிறது, அந்த கட்டத்தில் இந்த மூனையும் தேடி கொண்டிருப்பது அவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தையும் பாவ மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மூன்றாவது ஒரு நிலைமை இருக்கிறது, அதுக்கு பேர் ரிதா பில் கதா. அல்லாஹ் செய்த முடிவை, இது முடிவு தப்ப முடியாது, இந்த முடிவை பொருந்திக் கொள்வது. பொறுமையோடு இருப்பது ஒரு அந்தஸ்து, ஒரு தரம். பொறுமையோடு இருக்கிற அர்த்தம் என்ன, உள்ளம் அது கஷ்டமா நினைக்குது, சரி கஷ்டமா தான் இருக்குது, சிரமமா தான் இருக்கிறது, அது உள்ளத்தில் பாரம், அப்பவும் பொறுமையா இருக்கு. ஆனா ரிபான என்ன, அது ஒரு கஷ்டமாக கூட இருக்கிறார், இல்ல சந்தோஷப்படுகிறார், அல்லாஹ் இந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தந்திருக்கிறார், என்னைய அந்தஸ்து உயர்த்துறதுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார், எனவே நான் இதை பொருந்து கொள்றேன் அடிப்படையில் கோவப்படாம மனசுல பாரமாக எடுக்காம ஒரு மனிதன் நடந்து கொள்வது, இது முஸ்தஹப்பான நிலையில் இருக்கிறது. சபர் ஃபர்லாக இருக்கிறது, நேரத்தோட சொன்ன கோவப்படுறது ஹராமான நிலைமை, ரெண்டாவது சபர் அது வாஜிபான நிலைமை. இவ்வாறு பொருந்திக் கொள்ளக்கூடிய நிலைக்கு தன்னை ஒரு மனிதன் ஆக்கிக் கொள்வது என்பது இது முஸ்தஹப்பான ஒரு சுன்னத்தான ஒரு நிலையாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துஆவை கேட்பாங்க, அஸ்அலுக்கர் ரிதா பஅதல் கலா, யா அல்லாஹ் நீ ஒன்றை தீர்ப்பு செஞ்சதற்கு பிறகு நான் அதை பொருந்து கொள்ளக்கூடிய ஒரு மனதை நான் கேட்கிறேன் யா அல்லாஹ் என்று பொருத்தத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இது மூணாவது நிலைமை, ஒரு மனுஷன் பொருந்தி கொள்வது. உருவத்து பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஜுபைர் அல்லாஹ்வுடைய மகன் உருவா, மிகப்பெரிய இமாம் காபியில் உள்ளவங்க, அவங்க ஹதீஸ்ல தஃப்ஸீர்ல எல்லாத்திலையும் விசேஷமானவங்க, இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய ஒரு சஹா, ஒரு ஒரு தாபி, பகல் காலம் நீண்ட காலம் நோம்பு பிடிப்பாங்க, அவர் நோம்பு பிடிக்கிறதுல ஒரு விசேஷமான ஒரு மனிதன். வலிது அப்துல் மணிக்கூடிய ஆட்சி காலத்தில் இவர் வரசில் இருந்தார், சந்திக்கும்படியாக அரசர் இவங்க இருந்தாங்க திமஷ்கில, அரசாங்கம் வலி அரசர் இருக்கிறாரு திமஷ்கில, இவங்க மதியனால கடிதம் அனுப்பினாங்க, இவன் சந்திக்க சரி, இவங்களுக்கு ஏழு புள்ளி, ஏழு புள்ளியில மூத்த மகன் மிக அன்புக்குரிய மகனை கூட்டிக் கொண்டு போனாங்க. போற வழியில, இடவழியில திமஷ்கு போகணும், ஷாமுக்கு போற வழியில அவனுடைய காலில் ஒரு நோய் ஏற்பட்டு அது உருவேறி அது அது நடக்க இல்லாத ஒரு நிலைக்கு கால ஆயிடுச்சு. ஒரு கால் ஒரு மாதிரி சுமந்து கொண்டு தூக்கிக் கொண்டு மாளிகைக்கு போய் சேர்ந்தாங்க. வலி அரசர் பார்த்துட்டு மிகவும் கவலைப்பட்டார், ஒரு விருந்தாளி வாராரு, வர்ற நேரத்தை ஒரு கஷ்டத்தோடு வந்துட்டாரா, என்ன செய்யற? அவரை அரச மாளிகையில வச்சு உள்ள வைத்தியர்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்தார். ஒன்று சேர்த்து அபிப்பிராய கேட்ட என்ன செய்வோம், எல்லா வைத்தியருடைய முடிவும் இது சீனி வியாதி போன்ற ஒரு நோய், கால் எடுக்க வேண்டியது, சொன்னா காலை வெட்டாத்தி இது சரி வராது, அவருடைய முட்டுக்காலை கீழாக காலை வெட்டணும். அன்பானவர்களே, அரசர் விரும்பல, வேற வழியே இல்லையா, வெட்டத்தான் வேணும். சொன்னாங்க சரி கால் எடுத்துருவோம். அவங்க காலை வெட்டப்பட்டது, நீண்ட சம்பவம், அவங்க தொழுகையில் இருக்கும்போது அவங்களுடைய கால் வெட்டப்பட்டது, அதுக்கு பின்னால அவங்க அந்த ரத்தம் அடிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு நினைவில்லாம இருந்துச்சாங்க. அன்பானவர்களே, இந்த நேரத்தில் அவனுடைய மூத்த மகன் அவங்க அரசருடைய குதிரைகளோட போய் பார்த்துக்கொண்டு, குதிரைகளை பார்த்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் ஒரு குதிரை இவரை அடிச்சு அவர் அந்த இடத்திலே மூத்தா போயிட்டார். அரசருக்கு கவலைக்கு மேல கால ஒரு விருந்தாளியை நான் அழைச்சேன், வந்து போடுற நேரத்திலே காலும் போயிருச்சு, ஆளும் போயிருச்சு, மகனும் போயிட்டாரு, எப்படி சொல்ற இவருக்கு? இப்ப மயக்கம் தெரிகிற நேரத்தில் அரசர் போய் சொன்னாரு, அரசர் இவரை பார்த்து உருவாங்களை பார்த்து, ஷேகாவங்களே, அல்லாஹ் அவங்களுக்கு இந்த கால் போனதுக்கெல்லாம் நான் கூலியை தருவானாக, உங்களுக்கு என்னுடைய கவலையை தெரிவிக்கிறேன், அல்லாஹ் அவங்களுக்கு கூலியை தர வேணும். ஒருவார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இன்னாலில்லாஹி வ இன்னாலி ராஜிஊன், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு ரெண்டாவது சொன்னாங்க, உங்களோட மகந்த விஷயத்திலேயும் உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்றேன், மகனும் இப்படி மௌத்தாயிட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ் இன்னாலில்லாஹி வ இன்னாலி ராஜிஊன், அல்லாஹ் புகழ்ந்தாரு, இன்னாலில்லாஹி வ இன்னா. அதுக்கு போற அரசரை பார்த்து இவர் சொன்னாரு, இனி விட்டலா ஃபதாலமா ஆஃபா வைன் அகஸ் ஃபதாலமா ஆதா அஸ்அலுல்லாஹ் அன் யஜ்மானி பிஹிமா யௌமல் கியாமா ஃபில் ஜன்னா. சொன்னாங்க இவரு, அல்லாஹ் எனக்கு ஏழு புள்ளையில தந்தான், ஆதானி சபாசன் வாஹுத வாஹிதன், ஏழு புள்ளையில தந்தான், ஒன்று எடுத்தான், நாலு உறுப்புகளை தந்தான், ஒரு உறுப்பு எடுத்தான் என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. அவன் என்னை எடுத்து சோதிக்கிறானா, அவன் எவ்வளவு காலம் கொடுத்திருந்தான், எனக்கு எவ்வளவு காலம் கொடுத்திருந்தான், இப்ப எடுத்திருக்கிறான், பிள்ளைகளை தந்திருந்தான், எவ்வளவு காலம் என்னோட வாழ்ந்தாங்க, ஒன்றாக இருந்தாங்க, நல்லா இருந்தான், அல்ல ஒரு பிள்ளை எடுத்துட்டான், எனக்கு உறுப்புகளை தந்தான், அவன் எடுத்துட்டான், எனக்கு இப்ப நோயை தந்திருக்கான், எவ்வளவு காலம் சுகமா வச்சிருந்தான், அல்ல என்னைய ஆரோக்கியமாக வச்சிருந்தான், ஆபியத்தாக வச்சிருந்தான், இப்ப அல்ல சோதிக்கின்றான், எவ்வளவு காலம் கொடுத்து கொண்டே இருந்தான், அல்ல இப்ப எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கிட்ட கேட்கிறேன், என இந்த ரெண்டையும் கியாமத்திலே நாளையில சொர்க்கத்துல எனக்கு ஒன்றாக செய்து தர வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன் என்று தன்னுடைய திருப்திய விருப்பத்தை, தன்னுடைய திருப்திய சந்தோஷத்தை அவர்கள் வெளிக்காட்டினார்கள். அன்பானவர்களே, இவ்வாறு ஒரு நாள் இந்த உர்வா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருக்கும் பொழுது அரசருடைய அந்த மாளிகைக்கு இன்னொரு மனிதர் வந்திருந்தார். அவருடைய கண் பார்வை போயிருந்தது, அவருடைய கண்ணத்தில் மிகப்பெரிய ஒரு காயம் ஏற்பட்டிருந்தது, வயது மனிதர். உடனே உருவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட்டிங்க வர சொன்னாங்க, அரசர் கூட்டிங்க வந்து இவரோட கொஞ்சம் பேசுங்க வேண்டாம். உருவா ரஹ்மத்துல்லாஹி அவரோட பேசின நேரத்தை கேட்டா, அவங்களுக்கு என்ன அவங்களோட கதை, என்ன செய்தி சொல்லுங்க அப்படின்றாங்க. அந்த மனிதர் சொன்னாரு, இவங்களை பார்த்து, பெரிய மனிதரே, நான் வசதியோடு இருந்தோரால் ரொம்ப வசதி எனக்கு இருந்தது, பிள்ளைகளும் ஏராளமான பிள்ளைகள், நல்லது வசதி வாய்ப்போட நான் சுகமாக வாழ்ந்த ஒரு மனிதர். ஒரு நாள் என் குடும்பத்தோட நான் அவர்களுக்கு போயிருந்தேன், போன இடத்துல ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருச்சு, அந்த வெள்ளப்பெருக்கில் என் சொத்துகள் எல்லாம் அழிஞ்சிருச்சு, என் மனைவியும் போயிட்டாங்க, பிள்ளைகளும் போயிட்டாங்க, சுகமும் போயிட்டு எல்லாம் போயிருச்சு, எனக்கு மிஞ்சது ஒரு குழந்தை பிள்ளையும் ஒரு குதிரையும். நான் காலையில விடிஞ்ச போற பார்க்கிறேன், இரவு தூங்கிட்டு காலையில் எறும்புறத ஒண்ணு இல்ல, மனைவியும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல, செல்வங்களும் இல்ல, ஒன்றுமே கிடையாது. காலையில விடிஞ்சிருச்சா வெளிச்சத்துல பார்த்தேன், என் ஒரு சின்ன குழந்தை மிஞ்சி இருக்கிறாங்க, ஒரு குதிரை மிஞ்சிக்கு, அந்த குதிரை பிச்சு கொண்டு போகுது, நான் அதை பிடிக்கிறதுக்காக வேண்டி ஓடினேன். ஓடி போற நேரத்துல நான் திரும்பி பார்த்தேன், திரும்பி பார்த்தால் ஒரு ஓநாய் அது வந்து என்னுடைய இந்த குழந்தைய பிடிச்சு திண்டு அது அவருடைய வாயில என புள்ளையிட தலை இருந்தது. பிடிக்கிறதுக்கு ஓடி வந்தேன், மீட்ட முடியாம போயிருச்சு, சரி இது போயிருச்சு, அதுக்கு நான் குதிரைய பிடிப்போம்னு போனேன், அந்த குதிரை உதஞ்ச ஒரு உதையால எனக்கு கண்ணும் போயிருச்சு, முகத்தில் எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கிறது, நான் இப்படியான நிலைமையில வயதாளியாக நான் இப்ப ஆயிருக்கிறேன் என்று அவட கதையை சொன்னான். குருவார் அஹமதுல்லா இதை கேட்டாங்க. அப்படி எல்லாம் ஏற்பட்ட நேரத்தில் சொத்தும் போயிருச்சு, செல்வமும் போயிருச்சு, மனைவியும் போயிட்டாங்க, புள்ளையிலும் போயிட்டு, உங்களுக்கும் இந்த நிலைமை ஏற்பட்ட பொழுது என்ன சொன்னீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்ன அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், இன்னால் இல்லாம இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதிட்டு நான் அல்லாஹ்வை புகழ்ந்தேன். அல்லாஹ் இவ்வளவு காலம் நல்லா வச்சான், அல்லாஹ் இப்படி என்னை சோதிக்கிறான், இந்த நேரத்தில் நான் பொறுமையோடு இருப்போம், அல்லாஹ் பெரிய கூலிய தருவான் என்று அந்த மனிதர் சொன்னார். அன்பானவர்களே, அரசர் இவரை ஏன் சந்திக்க வச்சாங்கன்னால், பூர்வா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அந்த மனசுல உள்ளதை தணிக்க வேண்டும் என்றுதான் அழைச்சாங்க. ஆனா உருவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மனசுல இந்த பாரவும் இல்லை. அல்லாஹ்வுடைய சோதனையை இப்படி முகம் கொடுத்தாங்க, இப்படி பார்த்தாங்க. ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்தால் இப்தலா, நேசித்தால் சோதிக்கலாம். யார் அல்லாஹ்வுடைய சோதனையை பொருந்திக் கொள்வார்களோ அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவருக்கு எழுதப்படும். சஹாபாக்களுக்கு சொல்றோமே ரதி அல்லா வாங்கும் என்று அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அந்த பொருத்தத்தை அல்லாஹ் எழுதி விடுகிறார். யார் அல்லாஹ்வுடைய இந்த சோதனையை வெறுக்கிறார்களோ, கோபப்படுகிறார்களோ, அவருக்கு அல்லாஹ்வுடைய கோபம் எழுதப்படும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். என அன்பான சகோதரர்களே, சோதனைகளுடைய சுருக்கம் மூன்றுதான். ஒன்று, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி சோதிக்கப்பட்ட மனிதன் யாருன்னு பார்க்கணுமா இருந்தால் பாருங்க, அவர்கிட்ட சபர் இருக்கும். அவர் உள்ளத்தால் அல்லாஹ் கோபிக்க மாட்டான், இதை பார்த்து முறப்பாடு செய்து கொண்டு தெரிய மாட்டான், தன் உடம்புல அடிச்சு கொள்ள மாட்டார். இப்படியான ஒரு சோதிக்கப்பட்ட மனிதனை பார்த்தால் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய பாவங்கள் மன்னிக்கிறதுக்காக வேண்டி தெரிஞ்செடுத்த சோதனைக்குரிய மனிதர். அந்தஸ்து உயர்த்தப்படுறதுக்காக வேண்டி சோதிக்கப்பட்டவராக இருந்தால் அதற்குரிய அடையாளம் என்ன? இவ்வாறு இந்த சோதனைகள் பொழுது மென்மேலும் அவர் நல்ல காரியங்களில் ஈடுபடுவார், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவார், அல்லாஹ் கொடுத்த அந்த சோதனையை கொண்டு அவர் பொருந்திக் கொள்வார், அப்படியான வார்த்தைகளை வெளியாக்குவார், நல்ல காரியங்களில் இன்னும் ஈடுபடுவார், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய விடங்களில் இன்னும் ஈடுபடுவார். குர்ஆன் சொல்கிறது, யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வத்தர்ரா, அவங்க வசதியோடு இருக்கிற காலத்திலையும் செலவழிச்சாங்க, இப்ப அல்லாஹ் எடுத்து சோதிக்கிற நேரத்திலையும் செலவழிக்கிறது நிப்பாட்ட மாட்டாங்க. நல்ல காரியங்களை தன்னால எவ்வளவு முடியும் அந்த காலத்தில் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் செலவழிச்சார், இப்ப 1000 2000 தான் கொடுக்கேறும் நிப்பாட்ட மாட்டாங்க. இவர் தான் தக்குவா உள்ளவர், சொர்க்கம் தயார் செய்யப்பட்டவர், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவர் என்றும் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மூணாவது, சோதனையின் பொழுது தண்டிக்கப்படக்கூடியவர் யார் என்று பார்க்கணுமா இருந்தால் அவர்தான் பொறுமையை இழந்தவர். இது தண்டனைக்குரிய சோதனை. அவர் கோபப்படுவார், அல்லாஹ் வெறுக்கிறார், முறப்பாடு செஞ்சு தெரியுதா, தன்னை அடிச்சுக் கொள்கிறார், ஒரு நல்ல காரியத்துக்கு முன்னுக்கிறார் இல்லை. அன்பானவர்களே, இவர் தண்டனைக்காக சோதிக்கப்படக்கூடியவர் அடையாளமாக இது இருக்கிறது. எனவே சோதனை என்பது வந்தே தீரும், தப்பிக்க முடியாது. ஆனா புத்திசாலியாரு இவைகளை நன்மைக்குரியதா ஆகிறதுக்கு முகம் கொடுக்கிறதுக்கு தன்னை தயார் செய்வார். தன்னுடைய இமானை, தன்னுடைய தக்வாவை, தன்னுடைய தவக்குலை, தன்னுடைய உள்ளத்தை நான் எவ்வாறு தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று தன்னை தயார் செய்து கொள்ளக்கூடியவர் மாத்திரமே பொறுமையின் மூலமாக வெற்றி பெறக்கூடியவர், அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த கூலிகளை, உயர்ந்த அந்தஸ்துகளை அடையக்கூடிய மனிதனாக இருக்கிறார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, ஒவ்வொரு மனிதனும் சோதிக்கப்பட்டே ஆகுவார். கடுமையாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் நபிமார்களாக இருக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ்வுக்கு நேசத்துக்குரியவர்கள் நபிமார்கள். எனவே நபிமார்களே கடுமையாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் என்ற கருத்தையும் நபி அவர்கள் சொல்லி காட்டிருக்கிறாங்க. அன்பானவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறிய பெரிய சகல சோதனையின் பொழுது எப்படி அதை நன்மைக்குரியதாக உலாய் காலையும் சலவாக்கும் ரப்பியும் வரமா, அல்லாஹ்வுடைய அருள்களும் பாவ மன்னிப்புகளும் கிடைக்கக்கூடிய சோதனையாக அந்த சோதனைகள் ஆகிக் கொள்ள வேண்டும். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் மகள்கிட்ட புள்ள மௌத்தாயிட்டாங்க. நபி அவங்கள்ட்ட வந்து சொன்னா, யார் ரசூலல்லாஹ், அவங்களோட பேரை புள்ள மௌத்தா போயிட்டாங்க, அவங்களோட மகள்கிட்ட புள்ள மௌத்தாயிருச்சு. ரசூலல்லாஹி அலைஹி வஸல்லம் இன்னாலில்லா ஓய்த்து வந்தவர்கிட்ட சொன்னாங்க, நீங்க போய் என்ன மகள்கிட்ட சொல்லுங்கோ, இன்னலில்லாஹி மா அகல் வலஹு மா ஆதா வகுல்லு ஷைன் இலா அஜலின் முஸம்மா ஃபல்தஸ்பிர் வல்தஹ்தசிப். சொன்னாங்க, இதை பேசி என் மகளுக்கு சொல்லுங்க, இதைத்தான் நாங்களும் சொல்லணும், நாங்களும் படிக்கணும். நபி அவங்க படிச்சு கொடுத்த பாடம் ஒரு மவுத் செய்தி கேள்விப்பட்டப்படும் பேரப்படும். சொன்னாங்க, என் மகளுக்கு போய் சொல்லுங்க, இன்னலில்லாஹிமா அகல் வலகுமா ஆச்சா, எதை அல்லாஹ் தந்திருக்கிறார் உங்களோட கையில ஈசிடும் அல்லாவுக்கு சொந்தமானது, உங்களோட கைவசம் இருக்கக்கூடியதும் அல்லாவுக்கு சொந்தமானது, ஏதோ உங்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டார் அதுவும் அவனுக்கு சொந்தமானது, உங்களோட கையில இருக்கக்கூடிய சகலதும் இதா அஜலி முசம்மா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார், அது பணமோ சுகமோ பிள்ளைகளோ ஆட்சியோ அதிகாரமோ எதுவோ உங்களுக்கு என்ன தந்திருக்கிறானோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தவணை இருக்கிறது. இதா அஜலி முசம்மா இந்த வார்த்தையை என் மகளுக்கு இது படிச்சு கொடுங்க, நாங்க சொல்லுங்க, உங்கள்ட்ட ஈக்கிறது உங்களுக்கு சொந்தம் இல்ல, அல்லாவுக்கு சொந்தமானது, இதை எடுத்தானோ அதுவும் அல்லாவுக்கு சொந்தமானது, உங்கள்ட்ட எல்லாம் உள்ளவைகள் குறிப்பிட்ட காலத்துக்கு உள்ளது, எல்லாம் பெய்திரும். அன்பானவர்களே, போறது நிச்சயம், ஆனா போற நேரத்தில் அதை பாக்கியமாக நன்மைக்குரியதாக ஆக்கிக் கொள்ளிக்கொள்வதற்கு தன்னை மனிதன் தயார் செய்ய வேண்டும். நபி அவன் சொன்னாங்க, என் மகளுக்கு சொல்லுங்க, இது அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய கூலிய நன்மையை எதிர்பார்த்து பொறுமையோடு இருக்கணும். சபர்னா என்ன, நான் நேரத்தோட சொன்ன அந்த மூணு விஷயங்களை செய்யாம அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொண்டு நன்மையை ஆதரவு வச்சுக்கொண்டு அல்லாஹ் எனக்கு பெரிய கூலியை தருவார், அல்லாஹ் மகத்தான கூலியை தரட்டும் என்று அந்த பெண் சொல்லும்படி நபி அவங்க சொல்லி அனுப்பி வச்சாங்க தன் மகளுக்கு. எனவே இதுதான் நாங்க படிக்க வேண்டிய பாடம், படிச்சு கொடுக்க வேண்டிய பாடம். இது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடமாக இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் சபரை படித்து பொறுமையாளர்களாக ஆகி அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த பாக்கியங்களை அடைவதற்கு முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அல்லாஹ் விரும்பக்கூடிய சிறந்த பண்புகளை நமக்கு தந்தருவாராக. யா அல்லாஹ், எங்களுக்கு சுமக்க முடியாத சோதனைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. என்னென்ன சோதனைகளை எங்களுக்கு கொடுத்தாயோ பொறுமையோடு இருப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. சபரை நசீபாக்குவாயாக. உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யா அல்லாஹ் இந்த ஈமானுடைய பாடத்தை கற்றுக் கொடுப்பாயாக. அவர் பொறுமை நீ சோதித்தது போன்று அவர்களுக்கு பொறுமையும் நசீபாக்குவாயாக. சைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையும் கொடுப்பாயாக. பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மையும் கொடுப்பாயாக. நன்றி செலுத்தக்கூடிய நாளாத தன்மையும் கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ், நீ எதிர்பார்க்கக்கூடிய நன்றி உள்ளவர்களாக, பொறுமையும் பொழுதும் நன்றி உள்ளவர்களாக நீ எங்கள் அனைவரையும் ஆக்கியல்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.